எல்லாரும் உட்காருவோம். ஒரு அறிவிப்பு வருகிறதான ஞாயிற்றுக்கிழமையிலே நமக்கு மூணு ஆராதனை இருக்கிறது. காலையில் 5 மணிக்கு காலை ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. அதன் பின்பு 8:30 மணிக்கு நமக்கு காலை ஆராதனை, பின்பு 5 மணிக்கு நமக்கு ராபோஜன ஆராதனை. அதனால் அந்த மூணு சர்வீஸ்லையும் நம்ம அட்டன் பண்ண வேண்டும் என்று உங்களை இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். அதனால் அதிக ப்ரோக்ராம் இருக்கிறது. கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்த வேண்டும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:8.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். But Daniel purposed in his heart that he would not defile himself with the portion of the king's meat, nor with the wine which he drank. Therefore he requested of the prince of the eunuchs that he might not defile himself. Daniel தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். Purpose in your heart என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். பர்பஸ் இன் யுவர் ஹார்ட், உங்களுடைய இதயத்திலே தீர்மானம் பண்ணுங்கள். தானியேல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. செல்ஃப் டிஃபைல்மெண்ட் பை பாபிலோனியன் ஃபுட், பாபிலோனிய ஆகாரத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று பாதுகாப்பது. தானியேல் வந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறான். பாபிலோனிய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் தீர்மானம் பண்ணுகிறான். அப்படி அது ஆரம்பித்து பின்பு அங்கே அநேக சம்பவங்களை நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நம்ம காண்கிறோம். தானியேல் கண்ட சொப்பனங்கள், தானியேல் கண்ட தரிசனங்கள் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தானியேல் புஸ்தகமானது புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது. இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கே இருக்கிறது. This book Daniel is a Old Testament book of what the book of Revelation in the New Testament. அதனால் தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும் அது ஒரே காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட், இது நியூ டெஸ்டமெண்ட். அதனால் வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டிலே அது மனவாட்டிக்காக எழுதப்பட்டது. த புக் ஆஃப் ரெவலேஷன் இன் த நியூ டெஸ்டமெண்ட் வாஸ் ரிட்டன் ஃபார் த பிரைட் ஆஃப் திஸ் அவர், இந்த நேரத்துக்குரிய மனவாட்டிக்காக அந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அது சாபன மக்களுக்கு எழுதப்பட்டது அல்ல. அது சாபன மக்களுக்கு அது உரிய புஸ்தகம் அல்ல. அது நமக்கு உரிய புஸ்தகம். நம்ம மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வேறு யாரும் டினாமினேஷன் கிறிஸ்டியன்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவர்களுக்காக அது எழுதப்படவில்லை. யோவான் மனவாட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறான். ஜான் ரெப்ரசன்ட் த பிரைடு throughout the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் யோவானை நம்ம பார்க்கும் பொழுது அவன் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான், ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறான். அவன் என்ன காண்கிறானோ அதை நம்ம இப்போ காண்கிறோம். அவன் என்ன கேட்டானோ அதை நம்ம இப்பொழுது கேட்குறோம். கிபி 95-96 அவன் வந்து தரிசனங்களை காணும் பொழுது அவன் என்னென்ன செய்தானோ அதையெல்லாம் நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவன் வந்து மனவாட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறான். அவன் புஸ்தகத்தை புசித்தானா நீங்கள் புசிக்கிறீங்க. அவன் தீர்க்கதரிசனம் உரைத்தானா நம்ம தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். அவன் காண்கிறது ஒரு சிம்பிளாக காண்கிறான், நம்ம இன்றைக்கி ரியாலிட்டியை காண்கிறோம். அந்த மகாவேசியை நம்ம பார்க்குறோம். இதோ மணவாட்டி அங்கே சொல்லப்படுக, அதை நம்ம பார்க்கிறோம், எல்லா காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அதனால் ஜான் ரெப்ரசன்ட் த பிரைட் த்ரூ அவுட் த புக் ஆஃப் ரெவலேஷன். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் யோவான் மணவாட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறான். அதே போல் தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் வந்து இந்த பிரைட் ஆஃப் தி சர்வர், அவன் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறான். அங்கே தானியேல் என்னென்ன காரியங்களை அவன் பார்த்தானோ அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தானியேல் எப்படி ஒப்பு கொடுத்தானோ அதே போல் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். தானியேல் நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறான். அவன் இப்பொழுது கேப்டிவாக பாபிலோனில் இருக்கிறான். சிறை கைதியாக அவன் பாபிலோனில் இருக்கிறான். அவன் பாபிலோனிலே வாசம் பண்ணும் பொழுது அது ஃபஸ்ட்டு பாபிலோன். நம்ம அதே போல் இப்பொழுது பாபிலோனில் இருக்கிறோம். இது மாடர்ன் பாபிலோன், லாஸ்ட் பாபிலோன், மிஸ்ட்ரி பாபிலோன். நம்ம இப்பொழுது பாபிலோனில் இருக்கிறோம். பாபிலோன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் கன்ஃபியூஷன் என்று அர்த்தம், குழப்பம் என்று அர்த்தம். அதே போல் அதிக குழப்ப நிறைந்த உலகத்திலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது பாபிலோனாக இருக்கிறது, சாபனங்கள் பாபிலோனாக இருக்கிறது. அதை நம்ம வந்து அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் நம்ம பாபிலோனை விட்டு வெளியே வந்து விட்டோம். பாபிலோனை விட்டு வெளியே வந்து வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். ஜனங்கள் இன்றைக்கி பாபிலோனில் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தானியேல் பாபிலோனில் ஜீவிக்கும் பொழுது முதலாவது எப்படி அந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது என்றால், தானியேல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தானியேல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட், தானியேல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட் என்னன்னா, தட் ஹீ வுட் நாட் டிஃபைல் ஹிம்செல் வித் த போர்ஷன் ஆஃப் கிங்ஸ் மீட் நார் வித் த வைன். ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினான். அதே போல் நம்ம இன்றைக்கி தீர்மானம் பண்ண வேண்டும். பர்பஸ் இன் யுவர் ஹார்ட். கர்த்தர் வந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பென்காம் ஊழியத்தில் ஃபஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல் வந்தது. ஃபர்ஸ்ட் புல் வந்து அது ஒரு பப்ளிக் ஷோவாக இருந்தது. அநேக வியாதிஸ்தர்கள் வந்தார்கள், அங்கே சுகம் அளிக்கப்பட்டது. செகண்ட் புல் டிசைனிங் ஆஃப் த ஹார்ட். இந்த பென்காம் தரிசனம் கண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை சொல்லுகிறார். அதுவும் ஒரு பப்ளிக் ஷோவாக இருந்தது, வெளியரங்கமான காட்சியாக இருந்தது. ஜனங்கள் வந்து அதனால் அட்ராக்ட் பண்ணப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல் வந்து எதற்காக ஆண்டவர் கொண்டார் என்றால், டு அட்ராக்ட் த பீப்புள், டு அட்ராக்ட் த பீப்புள். அதனால் ஜனங்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புவார்கள். பொதுவாக அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புவார்கள், சுகம் அளிக்கும் சுகத்தை பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். இதனால் அந்த ஹீலிங் கிஃப்டும் அந்த ப்ராபஸியும் வரும் பொழுது திரளான ஜனங்கள் வந்தார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் கூடினார்கள். இந்தியாவிலே பாம்பேயில் அவர் வரும்பொழுது 500,000 பேர் வந்திருந்தார். 1954 500,000 பேருக்கு மேலே வந்திருந்தார். ஏனென்றால் ஹீலிங் நடக்கிறது, இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல் இருந்தது. ஆனால் தேர்ட் புல் வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. இப்பொழுது அது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டாக இருக்கிறது. இட் இஸ் நாட் அ பப்ளிக் ஷோ. இது வந்து வெளியரங்கமான காட்சி அல்ல. இது யாரை அட்ராக்ட் பண்ணுறது என்றால் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை தான் அட்ராக்ட் பண்ணுகிறது. அது வந்து ராங் க்ரௌடை கொண்டு வரும். ஃபஸ்ட் புல், செகண்ட் புல். இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே ஃபஸ்ட் புல், செகண்ட் புல் வரும் பொழுது திரளான ஜனங்கள் வந்தார்கள். ஆனால் தேட் புல் வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது இது கடினமான உபதேசம் என்று எல்லாரும் அவரை விட்டு விலகி விட்டார்கள். அதே போல் இப்பொழுது தேட் புல் இருக்கிறது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு இருக்கிறது. இந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்து ஒன்லி எலெக்ட் பீப்புள் தான் அதில் வருவாங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் த எலெக்ட் பீப்புள். அதனால் எலெக்ட் பீப்புள் வரும் பொழுது இது ஒரு பப்ளிக் ஷோ கிடையாது, வெளியரங்கமான காட்சி கிடையாது. வார்த்தையை கேட்குறாங்க, வார்த்தையை கேட்டு சாபனத்தை விட்டு வெளியே வர்றாங்க, அவங்க நீ பேர் தடையிறாங்க. இது வந்து உள்ள நடக்கிற காரியம், இது வெளியரங்கமான காட்சி கிடையாது, உள்ள நடக்கிற காரியம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வார்த்தைக்குள்ளே வருகிறார்கள். நம்ம மத்தியில் அந்த தேட்புல் இருக்கிறது. ஆமீன். அல்ல, என்னுடைய குடும்பத்தார் எல்லாம் சிஎஸ்எஸ் சாபனத்தை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாருமே மெசேஜ் ஆதரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள வரல, வராட்டாலும் மெசேஜ் ஆதரிக்கிறாங்க. இதுதான் கரெக்டுன்னு ஆதரிக்கிறாங்க. அது ஒரு என்ன சொன்னால் எலெக்ட் பீப்புளை அதை அட்ராக்ட் பண்ணுகிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபுல் தேர்ட் ஃபுல் அது ராங் க்ரௌடெல்லாம் கொண்டு வரும். எல்லா ஜனங்களும் வருவார்கள், திரளான ஜனங்கள் வருவார்கள், ஆனால் எல்லோரும் எலெக்ட் கிடையாது. இதை ஒன்லி தேட் ஃபுல் தான் நமக்கு அட்ராக்ஷனை கொடுக்கறது. அந்த ஹீலிங் ப்ராபஸி எல்லாமே ஒழிஞ்சு போகும், எல்லாமே ஒரு நாளில் ஒழிஞ்சு போகும். ஆனால் வந்து இந்த இந்த தேட் ஃபுல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்து எட்டர்னலாக இருக்கிறது. இது ஒரு பகாலும் ஒழியாது. ஹலலூயா. அந்த தேட் ஃபுல்லுக்காக தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் செகண்ட் ஃபுல்லை வைத்திருந்தார். பெங்கா ஊழியத்திலே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் செகண்ட் ஃபுல்லை ஏன் வைத்திருந்தார் என்றால், அந்த க்ரௌட் அங்கே வரும் பொழுது இவர் வந்து வார்த்தையை ஓப்பன் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற எலெக்ட் பீப்புள் அதை பிடித்து கொள்வார். அந்த எலெக்ட் பீப்புள் வருவதற்காகத்தான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் செகண்ட் ஃபுல்லை வைத்திருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் செகண்ட் ஃபுல்லில் இருக்கவங்கெல்லாம் போயிடுவாங்க, ஆனால் எலெக்ட் பீப்புள் வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பாங்க. ஆமீன். தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கவனிக்கும் பொழுது, அவர் வந்து இந்த தேட் ஃபுல்லை குறித்து சொல்லுகிறார். தேர் ஹேஸ் டு பி எ கிரியேட்டர் இஃப் தேர் இஸ் எ கிரியேஷன். சிருஷிப்பு என்று ஒன்று இருக்கும் என்றால், நம்ம இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கும் பொழுது, மரம் செடிகளை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் வந்து சிருஷிப்பாக இருக்கிறது, தேவனுடைய சிருஷிப்பு. சிருஷிப்பு என்று ஒன்று இருக்குமானால் சிருஷிகர் ஒருவர் இருந்து ஆக வேண்டும். சிருஷிகர் இல்லை என்றால் சிருஷிப்பு இல்லை. அதனால் சிருஷிப்பை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு ஞானமாக உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. And if there is a creation, it was made by creator. In the creation, எப்படி வந்தது? தேவன் அதை உண்டாக்கினார். ஆமீன். ஒரு மனுஷனுடைய வேலைப்பாடு அவன் வந்து எவ்வளவு திறமை உள்ளவன் என்பதை காண்பிக்கிறது. ஒரு கார்பெண்டர் ஒரு சேர் டேபிளை செய்தாங்கன்னா, ரொம்ப அழகாக செய்தாருன்னா, இது யார் செஞ்சது அப்படிம்பாங்க. இது யார் செய்தது? இது இந்த மாதிரி ஒரு கார்பெண்டர் செஞ்சார், ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாரு. அது அவருடைய ஞானத்தையும் திறமையும் அவர் உண்டாக்குற பொருள் வெளிப்படுத்துது. அதே போல் எந்த வேலை, இந்த வீடு யார் கட்டினா, ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக இருக்குதே, ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை, எல்லாம் அழகாக இருக்குது. அப்போ அவருடைய வேலைப்பாடு அவரை வெளிப்படுத்துகிறது. அதே போல் இந்த உலகத்தை நம்ம கவனிக்கும் பொழுது, இந்த மரஞ்செடிகளெல்லாம் கவனிக்கும் பொழுது, இது யார் உண்டாக்குனா? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவர் எப்படி உண்டாக்கினார்? வேர்ட் ஃபார்மாக இருந்து உண்டாக்கினார், தியோபனியில் இருந்து உண்டாக்கினார். பின்பு அவர் மாம்சத்தில் வரும் பொழுது இயேசு லோகாஸாக இருந்து கிரியேட் பண்ணார். இப்படி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும் பொழுது எவ்வளவு ஞானம், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அதை நினைக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார், எவ்வளோ அவருடைய வேலைப்பாடு எவ்வளோ சிறந்த வேலைப்பாடாக இருக்குது. மனுஷன் அதை இப்பொழுது கெடுத்து போட்டான். அதனால் சிருஷிப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு முன்னதாக சிருஷ்டிகர் இருக்க வேண்டும். இந்த மனுஷனுடைய உடலை வந்து எத்தனையோ வருஷமாக டாக்டர்கள் படிக்கிறாங்க, இன்னும் அவங்களால ஆராய்ச்சி செய்ய முடியல. ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக அங்கே நரம்புகளையும் தசைகளையும் தோலையும் வைத்து, கண் காது மூக்கு இதெல்லாம் வச்சு எப்படி உண்டாக்கினா, அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு. நம்ம ஆராதிக்கிற தேவன் கிரியேச்சராக இருக்கிறார். ஆமீன். இந்த கிரியேஷன் வந்து ரெஃப்ளெக்ஸ் காட், இதோ தேவனை அது பிரதிபலிக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையுமே ஒரு பர்பஸோடு உண்டாக்கியிருக்கிறார். God made everything for a purpose. எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்க. சூரியன் எடுத்துக்கொள்ளும் பொழுது உலகத்துக்கே ஒரே வெளிச்சம், ஒரு லைட் தான், உலகத்துக்கே ஒரு லைட். அந்த சூரியனால் உலகமே பிரகாசிக்கப்படுது. இப்போ நமக்கு சூரியன் பிரகாசிக்கலை, அது அமெரிக்காவில் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஒரே லைட், ஒன்லி ஒன் லைட், உலகத்தையே அது பிரகாசிக்கிறது. அது ராவ் பகலை உண்டாக்குறது. சூரியன் என்று இல்லை என்றால், சூரியன் இல்லை என்றால் உலகத்தில் ஜீவராசியே இல்லை. அதனால் எல்லா ஜீவனை பெறுவது அந்த சூரியன்லேருந்து தான் பெறுகுது. வெளிச்சம், ஹீட்டு, இதோ ஜீவன் பெறுகிறது தான். அதனால் எந்த மரம் செடியோ எந்த ஜீவராசியோ உலகத்தில் வாழ முடியாது. அந்த சூரியன் ஒன்று இல்லை என்றால் ஆண்டவர் எப்படி ஞானமாக படைத்திருக்கிறார்? அந்த சூரியன் அவரை ரெஃப்ளெக்ட் பண்ணுகிறது. அவர் இல்லை என்றால் நமக்கு ஜீவன் இல்லை, அவர் இல்லை என்றால் வெளிச்சம் இல்லை. அதனால் அது எல்லாமே ஒரு பர்பஸோடு ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். அது வந்து பர்பஸை நிறைவேற்றும் பொழுது, அந்த சிரிசிப்பானது தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றும் பொழுது அதுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று பிரதர் சொல்கிறார். அண்ட் எவ்ரி திங் தட் சர்வ்ஸ் காட்ஸ் பர்பஸ், எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. வென் இட் டைஸ் இட் ஹேஸ் எ ரெசரக்ஷன், அது மரிக்கும் பொழுது அதுக்கு வந்து உயிர்த்தெழுதல் உண்டு. அதே போல் இஃப் எ மேன் சர்வ்ஸ் காட்ஸ் பர்பஸ், ஒரு மனுஷன் தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவான் என்றால் தேர் இஸ் எ ரெசரக்ஷன் ஜஸ்ட் அஸ் ஷேர் அஸ் எனி திங். இதோ அவனுக்கு நிச்சயமாக அவனுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த காலத்தில் அவங்க இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து என்ன உண்டு? அங்கே ரேப்சர் உண்டு. என்னென்ன நம்ம தேவனுடைய பர்பஸை நிறைவேற்ற வேண்டும். நம்ம தேவனுடைய பர்பஸை நிறைவேற்றினால் நிச்சயமாக நமக்கு ரேப்சர் உண்டு. இப்பொழுது தானியேல் பாபிலோனில் இருக்கிறான். பாபிலோன் என்றால் கன்ஃபியூஷன். ஹியூமனிட்டி இஸ் இன் பாபிலோன் அகைன். நம்ம மறுபடியும் பாபிலோனுக்கு வந்திருக்கோம். இட் இஸ் அ டைம் ஆஃப் மாஸ் கன்ஃபியூஷன், அதிகமான கன்ஃபியூஷன் இருக்கிறது. இதோ மனுஷனுடைய ஐடியா, இப்பொழுது அவனுடைய கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. டேனியல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட், தானியல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம் பண்ணினான் என்றால், பாபிலோனிய அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா என்ன செய்கிறார் என்றால் அங்கே சில வாலிபர்களை தெரிந்து கொள்கிறார். தானியல் பாபிலோனுக்கு போகும்போது 16 வயசு, அவன் ரொம்ப காலமாக 70-80 வருஷமாக அங்கே வாழ்ந்திருக்கிறான். ரொம்ப காலமாக அவன் பாபிலோனில் வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு ஆயுஷ் நாள் அதிகம். 16 வயசில் அவன் வந்து அங்கே கொண்டு போகப்பட்டான். நேபுகாத் நேச்சார் அவனை இங்கே கொண்டு போகும் பொழுது அந்த சிறையிருப்பிலிருந்து வந்த அவங்களுக்கு வந்து யார் நல்ல திறமையாக இருக்கிறாங்க, ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், நல்ல அழகான சரீரம் உடையவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், நல்ல பலசாலிகள், இவங்க நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்க, இவங்களை செலக்ட் பண்ணி அவங்க ராஜ்யத்திலே நல்ல போஸ்டில் இருந்து ராஜாங்கத்தை கவனிக்க வேண்டும் என்பதுக்காக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அவங்க பாபிலோனிய பாஷையை கற்றுக்கொள்வது, இன்னும் அவங்களை எல்லா கலையிலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று 3 இயர்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு ராஜ போஜனம் கொடுக்க வேண்டும். ராஜா உண்ணுகிற உணவும் ராஜா பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும். நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரைனிங், பின்பு அவனுக்கு நல்ல போஸ்ட் கிடைக்கும். அதில் வந்து இந்த தானியல், இதோ சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேரும் செலக்ட் ஆகிறாங்க. அந்த 4 பேரையும் செலக்ட் பண்ணி அவனுக்கு ஸ்பெஷல் டயட், ராஜா போஜனம் பண்ணுகிற அந்த போஜனத்தை கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் எல்லாமே கொடுக்க வேண்டும் என்று அங்கே நேபுகாத்நேச்சார் அவ்விதமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு பிரதானியை வைக்கிறான். அவங்களை கவனிப்பதற்கு ஒரு பிரதானி, அவன் ஒரு ஈனாக்காக இருக்கிறான். அதான் என்ன இங்கிலீஷ் பைபிளில், ஹீ ரிக்வஸ்டட் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் த ஈனாக்ஸ் தட் ஈ மைட் நாட் டிஃபைல் ஹிம்செல். உங்களுக்கு ஈனாக்ஸ்னால் யாருன்னு தெரியும். அதனால் அவர்கள் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படியாப்பட்டவங்க. அவங்கள வந்து அவங்க தான் பிரின்ஸ் அங்கே இருக்கிறான். அவன் தான் பிரின்ஸாக இருந்து இவங்களை கவனிக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தானியல் என்ன கேட்குறான் என்றால், அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே அவன் என்ன வேண்டிக் கொள்கிறான் என்றால், ராஜா போஜனமும் திராட்சரசத்தினாலும் நாங்கள் எங்களை தீட்டிப்படுத்தி கொள்ள விருப்பம் இல்லை, நாங்கள் 4 பேரும் அவ்விதமாக தீட்டுப்படுத்த மாட்டோம், எங்களுக்கு சாதாரண சாப்பாடு கொடுங்க, அந்த ராஜா போஜனம் பண்ணுற அந்த மாமிசம் அந்த திராட்சை ரசம் எங்களுக்கு வேண்டாம். அது விக்கிரகங்களுக்கு படைத்ததாக இருக்கிறது. அதனால் எங்களை போஜனத்தை நாங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட மாட்டோம். அதனால் என்ன சென்றால் எங்களுக்கு அவ்விதமான போஜனம் வேண்டாம், எங்களுக்கு சாதாரண சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான்.
இதோ ராஜா வந்து, நான் ராஜாவுக்கு பயப்படுறேன், நீங்கள் வந்து இவ்விதமான ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் முகம் வாடலாக இருக்கும், உங்களுடைய சரீரம் மெலிஞ்சி போய் காணப்படும். அப்படி இருக்கும் பொழுது ராஜா வந்து என்ன செய்கிறார் என்றால், அதை பார்த்தார்னா என்ன வந்து கொன்று போட்டுருவாரு, நீ அவனுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கல, அவங்களுடைய போஜனத்தை நீ வஞ்சித்து விட்ட என்று சொல்லி என்னை கொன்று போட்டு விடுவார், நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தானியல் கேக் சொல்லுகிறான், 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எங்கள் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம தீர்மானம் பண்ணுனா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணினா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார், உங்களுக்கு அவர் வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்போ டேனியலுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், அவனுடைய கண்களில் தயை கிடைக்கிது. நம்ம கர்த்தருக்காக ஜீவிக்கணும்னு நினச்சா அதனால் எந்த நஷ்டமும் நமக்கு வராது. அவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜீவிக்கணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய தீர்மானத்துக்கு அந்த பிரதானி ஒத்துழைக்கிறான். ஆனால் ராஜாட்ட நாங்கள் என்ன சொல்கிறது, 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாரும், எங்களையும் மற்றவங்களையும் பாரும். அதே போல் இப்பொழுது அவங்க முகம் வந்து நல்ல பிரைட்ஸாக இருக்குது, நல்ல புஷ்டியாக இருக்குது, சரீரம் நல்ல புஷ்டியாக இருக்கிறது. அதனால் அவன் வந்து அவங்களுக்கு வந்து ராஜாவுக்கு தெரியாதபடி அவங்களுக்கு சாதாரண சாப்பாடு 3 வருஷம் அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்கே ராஜாவுக்கும் தான் ஒரு நாளிலே நிற்க வேண்டும். ராஜாவுக்கும் தான் நிற்கும் பொழுது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். பாருங்கள், வார்த்தைக்காக நீங்கள் தியாகம் பண்ணும் பொழுது, வார்த்தைக்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அற்புதத்தை செய்கிறார். அவங்க பாடியை சேஞ்ச் பண்ணுகிறார். அவங்களுடைய பாடி போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினாலே அவங்களுடைய பாடியை அவர் சேஞ்ச் பண்ணுறார், நல்ல ஹெல்த்தாக மாற்றுறாரு, ஞானமுள்ளவளாய் மாற்றினார். அதனால் நம்ம இந்த வார்த்தைக்கென்று நம்ம நம்ம பர்பஸ் பண்ணி இந்த வார்த்தைக்காக நான் ஜீவிப்பேன், நான் பாபிலோனில் இருக்கிறேன், ராஜாவின் போஜனத்தினாலே ராஜா உண்ணும் அந்த போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் பொருத்தனை செய்தால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி நீங்கள் தியாகம் பண்ணும் பொழுது அதனால் எந்த நஷ்டமும் நமக்கு ஏற்படாது. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்காக இதோ நான் இவ்வளவு நாளும் ஜீவித்து கொண்டு வருகிறேன். ஸ்தாபனத்தோடு காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாது, உலகத்தோடு காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாது. என்ன வந்தாலும் நம்ம இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவருக்காக நிற்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி பரவாயில்ல, என்ன கிரிட்டிசைசன் கொடுத்தாலும் அதை பற்றி ஒன்றுமே நம்மளை பாதிக்காது. நம்ம உறுதியாக இருக்கணும், வர வர இன்னும் அதிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது இயேசு எனக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அவிதமான தீர்மானம் பண்ண வேண்டும். பாபிலோனிய அந்த போஜனத்தினாலே நம்மை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினான். ஹார்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு அது ஒரு இடமாக இருக்குது மனுஷனுக்கு. அந்த ஹார்ட்ஸ் முக்கியமானது. அந்த ஹார்ட்ஸ் வந்து ஹார்ட்ஸ் என்றால் அது சோலை குறிக்கிறது. அந்த ஹார்ட்ஸ் வந்து அங்கே நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது. நல்ல மனுஷன் தன்னுடைய ஹார்ட்டில் இருந்து நல்லதை எடுத்து காமிக்கிறான், அங்கே கெட்ட மனுஷன் தன்னுடைய ஹார்ட்டில் இருந்து கெட்ட காரியங்களை காண்பிக்கிறான் என்று மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 12:35.
நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
இதோ நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிக்கிறான். நம்ம இங்க எல்லாம் உங்க ஹார்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நல்ல காரியங்களே பேசுவீங்க, மற்றவங்களுக்கு ஆறுதலா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க, அன்பா விசாரிப்பீங்க. அதனால் நான் சுகவீனமாக இருந்த பொழுது நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய அன்பை காமிச்சாங்க. சிலர் கோழி முட்டையை கொண்டு வராங்க, சிலர் நாட்டு மாட்டினுடைய பாலை கொண்டு வராங்க, இன்னும் சிலர் ஃப்ரூட்ஸு, இன்னும் சிலர் நட்ஸு, இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அன்புக்கு அடையாளமாக கொண்டு வருகிறாங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, அதிகமாக ஜெபித்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஹார்ட்ஸ் அவிதமாக இருக்கிறது. எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், மத்தேயு 10:42, ஊழியக்காரன் என்பதற்காக எதையாயிலும் செய்தால், ஒரு கலசம் தண்ணீர் என்றால் ஏ கப் ஆஃப் கோல்டு வாட்டர்னு இங்கிலீஷில் இருக்கு, ஒரு குளிர்ந்த தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கப் கொடுத்தா கூட அதுக்கு பலன் கிடைக்கும்னா, அப்போ அப்படி செய்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும்னு பாருங்க. ஆண்டவர் அதை மறந்து விடுறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார், அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவார். அதனால் பாருங்கள், அவங்களுடைய ஹார்ட்ஸ் வந்து அப்படி கொடுக்க சொல்லுது, அவங்களுக்கு அப்படி ஒரு வாஞ்ச வருது, அவங்க நல்ல ஹார்ட்ஸாக இருக்கிறாங்க என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இதயத்திலேருந்து நல்லதை எடுத்து காமிக்கிறான், கெட்ட மனுஷன் என்ன தன்னுடைய கெட்ட இதயத்திலேருந்து கெட்டவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அதனால் அவன் இருதயம் எப்படியோ அவன் அவனுடைய அப்படியே அவன் இருக்கான், அவன் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். 23:23 கடைசி பாகம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அவன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனாங்கிறது அவனுடைய இருதயத்தின் நினைவை பொறுத்து, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படி தான் மனுஷன், நல்ல மனுஷன் அல்லது கெட்ட மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் அது தீமையானது. நல்ல மனுஷனுடைய நினைவுகள்லாம் நல்லதாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒருவர் நமக்கு விரோதமாக தவறு செஞ்சால் கூட நம்ம அந்த பகையை மனசில் வைக்கக்கூடாது. என்னுடைய கருத்து அது, நம்ம மன்னிச்சிட வேண்டியதுதான். ஆண்டவர் மன்னிக்கிறாரோ மன்னிக்கலையோ அது நமக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். நம்ம மன்னிச்சிருவோம், நம்ம இதயத்தில் அந்த பகையை பேணி வைக்காண்டாம், அதை நம்ம விட்டுருவோம், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் நம்ம மன்னிக்க கூடாது அப்படின்னு இல்லை, அவர் மன்னிக்க மாட்டார், அவர் வந்து தண்டனை கொடுக்கலாம், அது அவர் பொறுப்பு. நம்ம வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லார் தப்பையும் மன்னிச்சிரு, பகையோடு விரோதத்தோடு ஒருத்தரை நம்ம பார்க்காண்டாம், அதை வைக்காண்டாம். நம்ம இருதயம் கரெக்டாக இருக்கணும், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக கரெக்டாக இருக்கணும். அதில் எந்த விரோதங்களும் எந்த பகையும் எந்த கசப்பும் வேண்டாம். இந்த கடைசி கால செய்தியில் நம்ம தேறிட்டோம், அப்படி தேரும் பொழுது இதெல்லாம் தேவையில்லாத காரியத்தெல்லாம் நம்ம விட்டுற வேண்டியதான். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் போய் விரோதிகள்கிட்ட போய் ஃபெல்லோஷிப் வைக்க முடியாது, வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவோம், ஃபெல்லோஷிப் வேண்டாம், ஆனால் பகை மனசில் வேண்டாம். இதுதான் என்னுடைய பாலிசி. நமக்கு விரோதமாக யார் செஞ்சாலும் நம்ம தவற மன்னிச்சிடலாம், ஒரு காலம் வரைக்கும் அதை வச்சுருப்போம், ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அதை மன்னிச்சிடணும். அதுதான் அது. அப்போ இருதயம் எப்படி இருக்குன்னா நல்ல மாதிரி இருக்கும், அல்லது இருதயம் வந்து அது வந்து தெல நேரத்தில் அது திருக்குள்ளதாக மாறிடும். அந்த இருதயத்திலேருந்து வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது தீட்டுப்படுத்தாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மார்க்கழனை சுவிசேஷம் 7:17 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
இதோ மனுஷனுக்கு உள்ளே இருந்து வெளியே வர்றதுதான் அவனை தீட்டுப்படுத்துறது. ஆனால் இதோ மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது. நம்ம சாப்பிட்றது ஒன்றும் நம்மளை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து புறப்படுறவளே அவனை தீட்டுப்படுத்தும். என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இயேசுக்கு சுட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்கும் பொழுது சீசர்களை கேட்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இது கூட அவங்களுக்கு தெரியுதா இதா அப்படின்னு கேட்குறார். மனுஷனுடைய இறையத்துக்கு வந்து பொல்லாத சிந்தனைகள், ஈவில் தாட்ஸ், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரம் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படி என்று கத்ரா இயேசுக்கு சொல்லுகிறார். ஒரு காலத்தில் நான் அந்த வசனத்தெலாம் மனப்பாடம் பண்ணேன். இது மனப்பாடம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அத்தனையும் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி அதை எழுதி பார்த்தேன். இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ ஈவில் காரியங்கள் மனுஷனுடைய இதயத்தில் இருக்கு. இதுதான் நம்ம இதயத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம சுத்திகரிக்க வேண்டும். அதனால் இவன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அவன் ஒரு குட் மேனாக இருக்கிறான். தன்னுடைய இதயத்திலே தேவை அங்கே இந்த மாதிரி இந்த இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதுவுமே நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவன் இல்லையா அவனுடைய இதயத்தின் நினைவை பார்க்க வேண்டும். இங்கே தாவீதை நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது டேவிட் சின் வித் பத்சேபா, தாவீத் பத்சேபாவோடு அவன் தவறு செய்கிறான். அதை தவறு செய்வதற்கு முன்னதாக அவன் இதயத்திலே அந்த பொல்லாத நினைவு வருகிறது. அவனுக்கு வல்கர் தாட்ஸ் அங்கே வருகிறது. அவனுக்கு வந்து ஈவில் தாட்ஸ் அங்கே வருகிறது. He had let his heart became defiled with wrong thoughts. அவன் தன் இதயத்தை தீட்டுப்படுத்துகிறான். Wrong thoughts, தவறான சிந்தனைகளினாலே அவன் வந்து தன் இதயத்தை முதலாவது கெடுத்து கொள்கிறான். பின்பு அந்த சிந்தனையானது அவன் இதயத்திலே வேரூன்றுகிறது. Take root in his heart. அவனுக்கு இதயத்தில் அது வேரூன்றுகிறது. அவன் வந்து என்ன சென்றால் மற்றொருவனுடைய மனைவி அந்த அஃபையரில் அவன் வந்து தலையிடுகிறான். அபவுட் ஹேவிங் அன் அஃபையர் வித் அனதர் மேன்ஸ் ஒய்ஃப். ஈ டின் ஹேவ் ஒய்ஃப்ஸ் ஆஃப் ஹிஸ். அவனுக்கு வந்து மனைவி இல்லையா, மனைவிகள் இருக்கிறார்கள். அவனுக்கு சில மனைவிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஹீ வாண்டட் அனதர் மேன்ஸ் ஒய்ஃப். அனதர் மேன்ஸ் ஒய்ஃப், இன்னொருத்தனுடைய மனைவியை அவன் விரும்புகிறான். அவனுக்குள்ள அந்த ஈவில் தாட்ஸ் வந்து அது வேரூன்றி விட்டுறது. எப்படியாயிலும் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அங்கே யோபும் மற்றவர்களும் யுத்தம் செய்ய போய்விட்டார்கள். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் செய்து போய்விட்டார்கள். யாருமே வீட்டில் இல்லை, அங்கே யாருமே இல்லை. அவன் வந்து பிரிக்கையில் உலாவும் பொழுது இதோ ஸ்நானம் பண்ணுகிற அந்த இஸ்ரி பத்சேபாளை பார்த்தான். பின்பு அவளை தன் வீட்டுக்கு அழைத்து அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்தான். அவனுடைய பாவம் என்ன, உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். அதுக்கு காரணம் என்னென்னா, முதலாவது அவனுடைய ஹார்ட்டில் அந்த ஈவில் தாட்ஸ் வருகிறது. அதுதான் ஒரு மனுஷனை தீட்டு. அவன் இருதயத்தை அவன் காட் பண்ணலை, இருதயத்தை அவன் பாதுகாக்கலை. இருதயத்தில் அந்த ஈவில் தாட்ஸ் வரும் பொழுது அதை துரத்த வேண்டும். அது வராமல் இருக்காது, வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வரும், ஆனாலும் நம்ம அதை துரத்த வேண்டும், உடனடியாக துரத்த வேண்டும். அது கூடு கட்டி இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். என்னுடைய லேண்டில் மரம் இருக்கிறது, பறவைகள் வந்து அங்கே தங்கும், பறவைகள் அது மேலே பறந்து போகும், நான் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக பறந்து போகத்தான் செய்யும். மரத்தில் வந்து அது தங்க தான் செய்யும். ஆனால் அது கூட கட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்கிட்ட ரெட்டை குழாய் துப்பாக்கி இருக்கிறது, அதை கொண்டு நான் அதை ஷூட் பண்ணிடுவேன், அதை கூடு கட்ட விட மாட்டேன். அதே போல் நம்முடைய மனசில் அந்த விதமான தாட்ஸ் வந்து இடம் கொடுக்க விடக்கூடாது. அதை நம்ம வந்து நியூ டெஸ்டமென்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் வார்த்தையினாலே துரத்த வேண்டும். அதனால் ஹார்ட்ஸ் வந்து இருதயம் வந்து முக்கியமானது. அங்கே தான் அவன் தீர்மானம் பண்ணினான். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள்ளும், அதனடுத்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகளில் வாசிக்க, நீதிமொழிகள் 4:23 வாசிக்கலாம்.
எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். அதனால எல்லா காவல், கண்ணை நம்ம பாதுகாக்கிறோம், நம்ம காலு கையை பாதுகாக்கிறோம், தவறு செய்யாதபடி பாதுகாக்கிறோம். அதை எல்லாத்தை விட முக்கியமானது ஹார்ட். அந்த ஹார்ட்டை வந்து எல்லா காவலும் இதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும் என்று அருமையான அந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் அந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், ஏனென்றால் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அது. இந்த இதயத்தில் வந்து தீய சிந்தனைகள், அது வந்து அன்வான்டு அங்கே தாட்ஸ் நமக்குள்ளே வராதபடி அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். அந்த வரும் பொழுது அதை துரத்த வேண்டும். கத்ரா இயேசுவின் நாமத்தில் போப்பி சாசு கனியற்ற அந்தகார கிரியலை கடிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை இடம் கொடுத்து கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்காதபடி அதை துரத்த வேணும். அப்பொழுது நம்ம இதயத்தை நம்ம பாதுகாக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அது அவசியமாக இருக்குது. ராப்சரில் போகிறதுக்கு அது அவசியமாக இருக்கிறது. இதை தாவீது விதமான தவறு செய்யும் பொழுது அவன் என்ன ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான்னா, எனக்கு சுத்த இதயத்தை தாரு ஆண்டவரே, என் இதயத்திலே நான் பேட் தாட்ஸுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், இப்பொழுது என்ன செய்யணும், அதுக்கேற்ற தண்டனை எனக்கு கிடைத்து விட்டது, எனக்கு சுத்த இதயத்தை தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறான். சங்கீதம் 51:10,
தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
இதோ சுத்த இதயத்தை எனக்குள்ளே தாரும். நிலவரமான ஆவி, எனக்கு நிலவரமான ஆவி வேணும். எனக்கு நான் பரிசுத்தாவியில் இருந்தேன்னா நான் பரிசுத்தாவியில் தான் இருக்கணும். நான் மாம்சபரமாக போகக்கூடாது, மாம்சத்தில் விழுந்து போகக்கூடாது. எனக்கு நிலவரமான ஆவியை தாரும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதனால் அது வந்து அவனுடைய ஹார்ட் கண்டிஷன், அவனுடைய ஹார்ட் கண்டிஷன் வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துகிறது. ஹீ ஃபெயில் டு காட் இஸ் ஹார்ட். அவன் தன் இதயத்தை பாதுகாக்க தவறிவிட்டான். அவன் தட் தாட் டேக்கிங் ரூட் வித் ஹிம், அந்த விதமான சிந்தனைகள் அவனுடைய வேர்ப்பு வேறு கொண்டது. அதனால் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டும். யூ மஸ்ட் சூ தோஸ் தாட்ஸ் அவே அண்ட் கீப் யுவர் ஹார்ட் ஃப்ரம் தோஸ் திங்ஸ். நம்ம அந்த காரியங்களிலிருந்து நம்முடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டும். நமக்கு கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. The bride has the mind of Christ. Hallelujah. நம்ம வீணா நேரத்தை கடத்தினான்னா நமக்கு ஈவில் தாட்ஸ் வரும். நம்ம பைபிள் படித்து நம்ம ஜபத்தில் இருந்து அந்த நேரத்தெல்லாம் நம்ம வீணாக்காமல் நம்ம பிரயோஜனப்படுத்தினா அந்த மாதிரிலாம் நமக்கு வராது. அதனால் இப்போ தாவீது வந்து என்ன செய்கிறான் என்றால், எல்லோரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. யோபும் அவனுடைய ஜனங்களும் யுத்தத்தில் அங்கே போர் முனையில் இருக்கிறாங்க. உரியா அங்கே போருக்கு போயிட்டான். அந்த நேரத்தில் இவன் வீட்டில் இருக்கலாமா, இவன் வீட்டில் ஐடியெல்லாம் இருக்கலாமா? ஜனங்கள் அங்கே யுத்தம் செய்யும் பொழுது இவன் வீட்டில் இருக்கான், இவனும் போய் யுத்தம் செய்ய வேண்டும். இவன் யுத்தத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும். அப்படி யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் ஐடியெல்லாம் இருந்ததுனால அவனுக்கு என்ன ஏற்பட்டது என்றால் இவ்விதமான தாட்ஸ் அவனுக்குள்ளே வந்தது. அவன் இவ்விதமான பாவத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. முதல்ல அவன் தன் இதயத்தை பாதுகாக்கவில்லை, இதயத்திலே அந்த தீர்மானமானது இல்லை. ஆனால் தானியேல் தன் இதயத்தை தீர்மானம் பண்ணினான். அதனால் இப்பொழுது நம்ம இந்த நேரத்துக்குரிய செய்தியில் வந்திருக்கிறோம். நம்முடைய தாட்ஸ் எல்லாமே மெசேஜாக இருக்கணும். கத்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி, நீங்கள் கத்தருக்கு முன்பாக உங்களை சரி செய்ய வேண்டும். நம்ம வந்து சில நேரத்தில் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், இப்படி சொல்லணும் அப்படின்னே தாட்ஸ் வரும். அப்போ மனுஷனை வந்து நமக்கு முன்னால் நிறுத்தி அவனை நினச்சி நம்ம பார்க்குறோம். அப்படி நான் அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கத்தரை முன் நிறுத்தி நீ அவரை பற்றி தியானம் பண்ணும். இப்போ இந்த சூழ்நிலை இருக்குது, ஆண்டவர் என்ன நினைப்பார்? நம்ம வந்து கத்தர்கிட்ட வந்து நம்ம எப்பொழுதுமே அவர்கிட்ட பேசின மாதிரியே இருக்கணும். நீங்கள் சும்மா சொல்ல, நீங்கள் வேற யார்கிட்டயோ பேசின மாதிரி இருக்கும். நாளைக்கு அவங்கள சந்திக்கணும், அவங்ககிட்ட இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், இப்படியே மனுஷங்கிட்ட பேசுகிறதே நம்முடைய தாட்ஸாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம ஹார்ட்ஸை வந்து தேவனிடத்தில் பேசுகிற மாதிரியே நம்ம நினைக்கணும். அதனால் தேவனிடத்தில் பேசுகிற மாதிரி, கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரை நீங்கள் பின்பற்றி போகும்பொழுது உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே மாறிடும். சாத்தான் அங்கே ஈவில் தாட்ஸை கொண்டு வர முடியாது. அதனால் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நமக்கு வேண்டும். இங்கே டேனியல் வந்து அவிதமாக அவன் பொருத்தனை பண்ணு தீர்மானம் பண்ணுகிறான். காட் இஸ் ஹார்ட், அவனுடைய இதயத்தை அவன் தீர்மானம் பண்ணுகிறான். ஹலோ, பாபிலோன் என்றால் கன்ஃபியூஷன், அந்த பாபிலோன்ல வாசம் பண்ணுகிறான். நம்ம அவிதமான உலகத்திலே நம்ம இன்றைக்கு பாபிலோன்ல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து வாழ்க்கையிலே தீர்மானம் பண்ண வேண்டும். வி வாண்ட் டு ஃபைண்ட் த பர்பஸ் இன் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய தீர்மானம் என்ன, அப்படி என்று யோசிக்க வேண்டும். அதை நம்ம கண்டுபிடித்தால் நம்ம அதற்காகவே பிரயாசப்பட வேண்டும். உலகத்தின் மக்கள் வந்து உலகத்தில் நம்ம 70-80 வருஷம் இந்த பிளானெட்டில் நம்ம வாழுகிறோம். இந்த பூமி என்ற பிளானெட்டில் 70-80 வருஷம் வாழுகிறோம். அதெல்லாம் ஜனங்கள் என்ன செய்கிற என்ன நினைக்கிறாங்க என்றால், அவங்க சுவாசிக்கிறாங்க, பிரீத்திங் ஏர், ஈட்டிங் ஃபுட், ஆகாரத்தை சாப்பிட்றாங்க, அக்குமிலேட்டிங் ஸ்டஃப், நிறைய பொருட்களை வாங்குகிறாங்க. அவங்க வந்து நிலத்தை வாங்குகிறாங்க, வீடை கட்டுறாங்க, இன்னும் நிறைய காரியங்களை வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க, பொருட்களை நிறைய சேர்க்குறாங்க, சொத்துக்களை நிறைய சேர்க்குறாங்க. இதுதான் உலக வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், எல்லோருமே நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் வேண்டியதை சேர்த்து வைக்கணும். இதுதான் உலக மனுஷனுடைய தாட்ஸ், அதுதான். ஆனால் அவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் என்னை வந்து இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய சிந்தையிலிருந்து நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை கொண்டு அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது, நான் அந்த பர்பஸை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. நம்ம தான் அதை நினைக்கிறோம். கர்த்தர் என்னை உலகத்தில் கொண்டு வந்த பொழுது அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், அவர் என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அப்படியாக நினைக்கும் பொழுது நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும், அதற்கு ஆயத்தமாகிறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் அப்படி என்று இந்த வாழ்நாளை தந்திருக்கிறார் என்று நம்ம நினைக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய நோக்கம் அது அல்ல, அது உலகத்தின் மக்கள், அஞ்ஞானிகள். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வந்து கர்த்தர் என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் பாபிலோனில் என்ன கொண்டு வந்திருக்கிறார், தானியல் அவிதமாக சிந்திக்கிறான், எதற்காக பாபிலோனில் கொண்டு வந்திருக்கிறான், இந்த பாபிலோனில் தேவனுடைய வார்த்தையானது மகிமைப்பட வேண்டும், நான் அவருடைய வார்த்தைக்கென்று சாட்சியாக ஜீவிக்க வேண்டும், அந்த பாபிலோனால் நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதனால் அவன் நல்ல நிறைய காரியங்களை சேர்க்க வேண்டும், நல்லா சாப்பிட வேண்டும் அப்படி என்று நினைக்கல. நம்ம சாப்பிட தான் செய்யணும், நமக்கு தேவையானதை வாங்குறதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி செய்யக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அதன் மேலே நம்முடைய இதயத்தை வைக்கக்கூடாது. நமக்கு செவன்த் ஏஞ்சல் மெசேஜ் வந்திருக்கிறது. இந்த செவன்த் ஏஞ்சல் மெசேஜில் எல்லாமே இருக்குது, எல்லா ஆலோசனைகளும் இருக்கிறது, எல்லா தீர்மானங்களும் இருக்கிறது. அதை முழுசுமாக நம்ம படிக்கும் பொழுது எல்லா உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாமே இருக்கிறது. இந்த பைபிளில் எல்லாமே எழுதியிருக்கிறது. நான் வந்து என்னுடைய ஆண்டவர் என்னை கொண்டு வந்த பர்பஸை நிறைவேற்ற வேண்டும். முதலாவது நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டும், ரெண்டாவது நாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த தாட்ஸ் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம அதற்காக பிரயாசப்படுவோம். உலகத்தின் மக்கள் பொருளை சேர்க்க வேண்டும், பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நித்தியத்துக்காக எதையுமே செய்வதில்லை. அவங்களுடைய வாழ்க்கை கடைசியில் பாதாளத்திலையும் நரகத்திலையும் போய் முடியும். புசிப்போம், குடிப்போம், இன்று இருப்போம், நாளை சாவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஈட்டிங் ஃபுட், அக்யுமுலேட்டிங் ஸ்டஃப், இவ்விதமாக அவங்கள் வாழும் பொழுது அந்த பர்பஸ் என்னன்னு அவனுக்கு தெரியலை. உலகத்தில் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் இப்போ அனுபவிக்கலன்னா எப்போ அனுபவி செத்த பறவை அனுபவிக்க முடியும் அப்படின்னு எல்லா பாவ சந்தோஷங்களையும் உலகத்தின் மனுஷன் அனுபவிக்கிறான், எல்லா என்டர்டைன்மெண்ட்லையும் அவன் டீல் பண்ணுகிறான். இவ்விதமாக இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் வந்து செவன்த் ஏஞ்சல் மெசேஜை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செவன்த் ஏஞ்சல் மெசேஜுக்காக நான் ஜீவிக்க வேண்டும். நான் அநேக ஆத்மாக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் அப்படி என்று நினைக்க வேண்டும். எனக்கு கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவேன். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், அது எப்படி மாறினாலும் நான் வார்த்தைக்காக நிற்பேன் என்று நம்ம வந்து அவிதமான ஹார்ட்டில் வந்து டிசைட் பண்ணும் பொழுது நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா என்ன சொல்லுகிறான், யோசுவா 24:14-15 வாசிக்கலாம். ஜோசுவா 24
நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, we will serve the Lord. நதிக்கு அப்பால் இருக்கிற தெய்வத்தை சேவிப்பீர்களா? உங்களுடைய பிதாக்கள் நதிக்கு அப்பாலே விக்கிரகத்தை வணங்கினார்கள். எமோரியரின் தேவர்களை, இந்த நாட்டில் இருக்க எமோரியர்கள், அவங்களுடைய தேவர்களை சேவிப்பீர்களா? நீ யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய இதயத்தில் பண்ணுகிற தீர்மானம். நானும் எங்கள் வீட்டாரும் இந்த மெசேஜுக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மெசேஜ் என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். 7 தூதனுடைய செய்தியை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். நாங்கள் அதில் நிலைத்திருந்து ராப்சரில் பங்கு பெறுவோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் கோல். மற்ற உலக காரியங்களை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தருவார். நம்ம அப்படி தீர்மானம் பண்ணால் இந்த உலக காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். ஆமீன். அதனால் ஜோசுவா ஹேட் மேடு வித்தின் ஹிஸ் ஹார்ட். இவன் யோசுவா தன்னுடைய இதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான். ஹீ அண்ட் இஸ் ஹீ ஹேட் டு மெயின்டைன் அண்ட் கீப் ஹிஸ் ஹார்ட் கண்டினியூலி காடட் ஃப்ரம் எனி அதர் பர்பஸ். அவன் இதயத்திலே தீர்மானம் பண்ண எந்த வேறு எந்த நோக்கமும் எனக்கு வரக்கூடாது. நான் பாலிட்டிக்ஸில் ஈடுபட்டு நான் அதில் வந்து நான் பெயர் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வாரி சர்ச்சில் நீடிக்க முடியாது. அப்படி தான் ஒரு ஃபேமிலி சர்ச்சை விட்டு போயிட்டு நான் அதிகமாக கடிஞ்சு கொள்ளும் பொழுது போகுது. எனக்கு அரசியல்வாதிகள் வந்து இருக்கக்கூடாது. பாலிட்டிக்ஸில் தலையிடக்கூடாது. நம்ம யாருக்கு விருப்பமான ஓட்டு போடலாம், ஆனால் பாலிட்டிக்ஸில் நம்ம சேரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அங்கே பாலிட்டிக்ஸ்லையும் ஈடுபட்டு கொண்டு இங்கே சபையிலையும் வரக்கூடாது. ஒரேடியாக பாலிட்டிக்ஸில் போயிடணும். நம்ம கர்த்தருடைய நம்ம இதயத்தில் தீர்மானம். வேறு எந்த பர்பஸும் வந்து என்னுடைய இதயத்தை கெடுக்கக்கூடாது. நான் வந்து வார்த்தைக்காக ஜீவிப்பேன், கர்த்தரையே சேவிப்போம். நீங்களும் யாரை சேவிப்பேன்னு சொல்லும் பொழுது அவங்களும் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம்னு ஒப்பு கொடுத்தாங்க. அவருடைய அந்த பிளானை கண்டுபிடித்து அந்த ஹார்ட்டில் வந்து தீர்மானம் பண்ணுறாங்க. நம்முடைய ஹார்ட்ஸை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். வேறு பர்பஸ் வரக்கூடாது. ஏதோ எவ்வளோ டிஸ்டர்பிங் காரியங்கள் இருக்குது இந்த கடைசி காலத்தில், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அதற்கெல்லாம் நம்ம விலக்கி நம்மளை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது தானியேல் வந்து ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அவன் வந்து இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அந்த டயட், நல்ல டயட், நேச்சுரல் டயட் இருக்கிறது, அது ஒன்றும் நம்மளை தீட்டுப்படுத்தாதுன்னு இயேசுக்கு சொல்லிட்டார். ஸ்பிரிச்சுவல் டயட் இருக்குது, ஆவிக்குரிய ஆகாரம். மிஸ்ட்ரி ஆஃப் திஸ் ஹவர், எ பீப்புள் ஆஃப் காட் ஹூ ஆர் சரவுண்டட் பை பாபிலோனியன் இன்ஃப்ளூன்ஸ். நம்மை சுற்றி பாபிலோனியன் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிறது. ஆனால் நம்ம சரியான ஒன்றை சாப்பிடுகிறோம். ஈட் த ரைட் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், சரியான ஆவிக்குரிய ஆகாரத்தை. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பாபிலோனி ஆரியாரம் ஒருவேளை டேஸ்டியாக இருக்கலாம், அது வந்து ஒரு டெலிகேசியாக இருக்கலாம், அது ரொம்ப ருசியுள்ள ஆகாரமாக இருக்கலாம். அந்த ஃபுட் அந்த ஒயின் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கலாம், ஆனாலும் தானியேல் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுகிறான். இவன் வந்து சாதாரண ஆகாரத்தை சாப்பிடுகிறான். அதே போல் உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அது நல்லா தான் இருக்கலாம், மனுஷனுடைய இதயத்துக்கு நல்லா தான் இருக்கலாம். அந்த அது ஒருவேளை அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டும். நம்ம ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை தான் புசிக்க வேண்டும். த மெசேஜ் ஆஃப் த ஹவரை தான் நான் புசிக்க வேண்டும். இல்லை தானியேல் 1:5-20 வாசிக்கும் பொழுது, ராஜா முன்னால் நீங்கள் நிற்கும் பொழுது ராஜா வந்து என்ன வந்து இதை நெஞ்சா கடிஞ்சு கொள்வார், என்ன வந்து காலி பண்ணிடுவார் அப்படின்னு எங்கே சொல்லும் பொழுது, இவன் வந்து என்ன சொன்னால், சரியான ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது God will make a way for you. நீங்கள் வார்த்தைக்காக நிற்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது, நான் அவிதமாக தீர்மானம் பண்ணும் பொழுது, கர்த்தர் எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இஃப் யூ ஆர் அ பிலீவர் ஆஃப் திஸ் மெசேஜ், இந்த செய்தியிலே நீங்கள் பிலீவராக இருக்கும் பொழுது, அது ஆண்டவர் உங்களை வந்து பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு, உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுறது அவருடைய பொறுப்பு. அதனால் மேல் சார் அந்த அந்த சீப்பு பிரின்ஸு அவங்களுக்கு கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த மேல் சார் இதை அவருக்கு ஒத்துக்கொள்ளுகிறான். 10 நாள் அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்க எல்லாரை விட அங்கே நல்ல சரீர அழகாக இருக்கிறார்கள். கர்த்தர் வந்து ஞானத்தை கொடுக்குறார். அதனால் பாருங்கள், ஆண்டவர் செய்கிற அற்புதம், ஆண்டவர் அவிதமான அற்புதத்தை செய்கிறார். போஜன பதார்த்தத்தினால் அல்ல, அவர் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய கிருபையினாலே அவங்களுடைய கான்டினன்ஸ் அவங்களுடைய முகப்பார்வையை மாற்றுகிறார். Their countenance appear fairer and fatter in flesh. பனஞ்சால் சந்தவாசிகளாம்.
10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது.
அவர்கள் கலையுள்ளதா, முகம் கலையுள்ளதா, கான்டினன்ஸ் அப்பியர் ஃபேரர், ரொம்ப ஃபேராக இருக்குது, அண்ட் ஃபேட்டர், அவங்க வந்து நல்ல புஷ்டியாக இருக்கிறாங்க. ஃபேட்டர் இன் ஃப்ளஷ் தென் ஆல் த சில்ட்ரன் விச் டிட் ஈட் த போர்ஷன் ஆஃப் த கிங்ஸ் மீட். ராஜாவின் ஆகாரத்தை புசித்த எல்லாரை காட்டிலும் இவங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு நம்ம புசித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு உங்களை ஃபேரராக மாற்றும், உங்களை ஃபேட்டராக மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு நாளில் கம்ப்ளீட்டாக நம்மளை சேஞ்சு பண்ணிடும். ஆமே. நம்ம ராஜாவின் போஜனம் அல்ல, இதோ 7வது தூதன் கொடுக்குற அந்த செய்தி, அந்த ஒயின், அந்த ஒயினை நம்ம பானம் பண்ணுறோம், அந்த நியூ ஒயின். அது நமக்கு ஸ்டிமுலேஷனை கொண்டு வருகிறது, அதுக்கு நமக்கு களிப்பை கொண்டு வருகிறது. அந்த மெசேஜை நம்ம புசிக்கிறோம். 20வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான்.
இதோ 10 மடங்கு சமர்த்தர்களாக அவளை கண்டான். ராஜாவுக்கும் தாக ஒரு நாளில் நிற்கிறாங்க. ஒரு நாளில் நம்ம ராஜாவுக்கும் தாக நிற்க போகிறோம். ஆமீன். இயேசு ராஜா முன்னால் நிற்க போகிற சாத்தானும் ஒரு ராஜா தான் அழைக்கப்படுகிறான். அவன் போஜனத்தை சாப்பிடக்கூடாது. அதனால் நேபுகாத்நேச்சார் அந்த வசனத்தில் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். இந்த இடத்துல அவன் கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிறான். டைப் அண்ட் ஆன்டி டைப். அதனால் ராஜாவின் போஜனம் சொல்லும் பொழுது சேட்டன், சேட்டனுடைய ஆகாரம், அதனால் தீட்டுப்படுத்தக்கூடாது. இப்போ ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறன்னா இந்த இடத்துல கர்த்தருக்கு அங்கே அடையாளமாகுது. அதனால் ஒரு நாளில் நம்ம கர்த்தருக்கும் தாக நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்குறா, அவங்க 10 மடங்கு ஞானம் உள்ளவர்களாக, அவங்க ரொம்ப அழகானவர்களாக இருக்கிறார். அதே போல் நம்ம ஒரு நாளில் இயேசுராஜாவுக்கும் தான் நிற்கும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ட் ஃபெய்த், நம்ம பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உடையவளாக இருப்போம், நம்ம பெர்ஃபெக்ட் நாலேஜ் உடையவர்களாக இருப்போம். நம்ம வந்து என்னென்னா அங்கே பெர்ஃபெக்ட் லவ். இந்த 3 காரியங்கள், இந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த 3 காரியங்கள் வருது. பெர்ஃபெக்ட் ஃபெய்த் வருது, பெர்ஃபெக்ட் லவ் வருது, இதோ பெர்ஃபெக்ட் நாலேஜ், தேவனை அறிகிற அறிவு வருகிறது. உலகத்தின் ஞானம் அழிஞ்சு போகும், ஆனால் தேவனை அறிகிற அறிவு நம்ம ராப்சரில் கொண்டு சொல்லும். இந்த மெசேஜ் நமக்கு பெர்ஃபெக்ட் லவ்வை கொண்டு வருது. சத்துருக்களையும் சிநேகிப்பது. பென்காம் என்ன செஞ்சார், அந்த முட்டுக்காலையை சிநேகித்தார். நான் உன் வழியில் தெரியாமல் வந்துட்டேன், நீ போய் படுத்துக்க. ஆண்டவர் அது தேவனுடைய சிருஷ்டிப்பு என்று நினைத்தார். அந்த மேனியக், அந்த பிசாசு பிடித்தவன், இவனையும் ஒரு தாய் பெற்றிருக்கிறா, இவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், பிசாசு இவனை எப்படி வந்து இவனை கெடுத்து வச்சிருக்கிறான். அதனால் அவர் பிசாசை தான் எதிர்த்தார் ஒழிய அந்த மனுஷனை வந்து எதுக்கலை, அந்த மனுஷனை பகைக்கலை. அதனால் சேட்டன் நீ இவனை விட்டு, நீ சேலஞ்சு பண்ணால் இவனை விட்டு போன்னு சொல்லி சேட்டனை தான் கடிஞ்சு கொள்கிறார். அவன் வந்து விடுதலை பெற்றான். அன்னைக்கு பாருங்கள் பிரதர் பென்காம் எப்படி இருக்கிறார். அந்த பீஸை நேசிக்கிறார். அந்த குழவிகள், கொட்ட வந்த குழவிகள், நான் தெரியாமல் உங்கள் கூட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் ஒருத்தருக்கு ஜோமனை போகணும், நீங்கள் உங்கள் கூட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு அது மேலே அன்பு கூர்ந்தா அது ஒரு தேவனுடைய சிஷ்டிப்பு. அது கொட்டுறது தான், அதுக்கு பாதுகாப்பு வந்து மனுஷனை கொட்டுவது. தன்னை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் அதுக்கு அப்படியே உன்னை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினச்சி நேசிக்கும் பொழுது அந்த குழவி அப்படியே கீழ்ப்படியுது. அதான் டிவைன் லவ், இதுதான் டிவைன் லவ். நம்ம இயேசுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்ம இப்படியாப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த மெசேஜ் நம்மளை இப்படிப்பட்ட மாற்றுது. பெர்ஃபெக்ட் ஃபெய்த், ராப்சரிங் ஃபெய்த், நமக்கு டிவைன் லவ் அதை கொண்டு வருகிறது. அது வந்து பெர்ஃபெக்ட் நாலேஜ், தேவனை அறிகிற அறிவு, வாழ்க்கையை அறிகிற அறிவு, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பிஹேவ் பண்ண வேண்டும், நம்ம ஆவிக்குரியவளாக பிஹேவ் பண்ண, இது எல்லாமே வந்துடும். இதை கேட்க கேட்க, இதை நீங்கள் தியானிக்க தியானிக்க, அது உங்களை மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. ரைட் ஃபுட், இன்றைக்கி நம்ம ரைட் ஃபுட் வருது. ஏழாம் தூதனுடைய செய்தி, செவன்த் ஏஞ்சல் மெசேஜ். அந்த மேல்சார் வந்து தானியல் கேட்டுக்கொண்டபடியே அவனுக்கு ஆகாரத்தை அவன் விருப்பப்படி கொடுக்குறான். அதே போல் மேல்சார் நமக்கு வந்து ஏழாம் தூதன் தான். மேல்சார் பிரதானிகளின் தலைவன், அந்த மேல்சார், அந்த மேல்சார் நமக்கு வந்து இந்த நம்ம அவர் கொடுக்குற ஃபூடு, அவருடைய ஃபூடு என்ன செய்கிறது என்றால், ஒருவேளை பாபிலோனிய ராஜா கொடுக்கறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கலாம். நம்ம செய்தி வந்து அது பாவத்தில் இருக்கிற சந்தோஷம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், இது ஒரு சந்தோஷத்தை தருது. இது பெர்ஃபெக்ட் ஃபெய்த்து, டிவைன் லவ் நமக்கு தருது. ஆனால் அந்த போஜனம் வந்து ரொம்ப களிப்பாக இருக்கும். அதனால தான் ஜனங்கள் பாவத்தில் போய் விழுகிறாங்க, கண்ணின் காட்சியிலையும் நெஞ்சின் நினைவிலையும் போகிறாங்க. இதுதான் அந்த பாபிலோனிய ஆகாரம். ஆனால் இப்பொழுது மேல்சார் நமக்கு, ஏழாம் தூதன் நமக்கு வெளிப்பாடான செய்தியை தருகிறார். அந்த ரெவலேஷனை நம்ம ஈட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இதோ மெசேஜ் ஆஃப் ரெவலேஷன், இது நமக்கு இப்போ கொடுக்கப்படுது. ஏழாம் தூதனுடைய செய்தியானது அது ரெவலேஷன் மெசேஜாக இருக்குது, வெளிப்பாடான செய்தியாக இருக்கிறது. நம்ம அதை புசிக்கும் பொழுது இதை என்ன செய்யணும், ஒரு வேளை அது வந்து அந்த பாவ சந்தோஷத்தில் ஜனங்கள் ஓஹோன்னு குதி அவங்க வந்து அப்படியே அவங்க குதிக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே குத்தாட்டம் தான் நடக்குது, கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சந்தோஷம், நீங்கள் எந்த மேரேஜுக்கு போங்க, அங்கே என்னான்னு சில மேரேஜ் சிலர் அவிசுவாசி கூப்பிடுவாங்க. நம்ம வந்து சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம்னு போனால் அங்கே குத்தாட்டம் தான் நடக்குது, ஆண்களும் பெண்களும் குத்தாட்டம் போடுறாங்க. இந்த காலத்தில் வந்து அதிக குத்தாட்டம் இருக்குது, அதில் தான் அவங்களுக்கு களிப்பு, அதில் தான் அவங்க சந்தோஷம். அதனால் என்ன செய்கிறது என்றால், இப்படியா உலகத்தில் அடிக்கடி ஃபங்க்ஷன் வச்சிக்கொண்டு ஜனங்கள் வந்து இந்த உலகப்பரமான சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், அதனுடைய முடிவு அழிவு. ஆனால் ஏழாம் தூதன் மூலமாக, மேல்சார் மூலமாக நமக்கு, மேல்சார் ஏழாம் தூதனுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் கொடுக்குற ஆகாரம் வந்து ஒருவேளை வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தராட்டாலும் இது நம்மளை ஞானவான்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இது நம்மை அழகானவர்களாக மாற்றுகிறது. ஒரு நாளிலே ராஜா குன்பாக நிற்கும் பொழுது இந்த ஏழாம் தூதன் கொடுக்குற டயட் வந்து இவ்விதமான சுவாவத்தை தரும் பொழுது நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது. ஹல்லேலூயா. 10 டைம்ஸ் பெட்டராக இருப்போம் மற்றவங்களை காட்டிலும். நம்ம 10 டைம்ஸ் பெட்டர். ஒரு மனுஷனை வந்து இதை ஃபீடிங் பண்ணும்பொழுது, ஃபீடிங் ஆன் த ரெவலேஷன் ஆஃப் த சோர் ஃபுட், சோர் அப் ஃபுட் ஆஃப் த மெசேஜ் ஆஃப் த ஹப். ஏழாம் தூதன் ஆகாரத்தை சேமித்து வைத்திருக்கிறார், 1120 வெளிப்பாடான செய்தி சேர்த்து வைத்திருக்கார். அந்த சோர் ஃபுட், அதில் ரெவலேஷன் இருக்குது. ஃபீடிங் ஆன் த ரெவலேஷன், இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நம்மளை வந்து 10 டைம்ஸ் பெட்டராக மாற்று. இந்த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் நம்ம 10 டைம்ஸ் பெட்டராக இருக்கிறோம். பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆஃப் திஸ் மாடர்ன் பாபிலோன் டுடே, அவர்களை காட்டிலும் நம்ம 10,000 பெட்டராக இருக்கிறோம். வி வாண்ட் டு பர்பஸ் இன் அவர் ஹார்ட் டு காட் அவர் ஹார்ட்ஸ் அபவ் ஆல் எல்ஸ். இதோ எல்லாத்தை பார்க்கலும் நம்ம தேவனில் தீர்மானம் பண்ண வேண்டும். நம்முடைய இருதயத்திலே நம்ம இருதயத்தை பாதுகாக்க வேண்டும். ஆமென். ஃபீட் யுவர் ஹார்ட் வித் ரெவலேஷன் ஆஃப் த ஹவர். இந்த நம்முடைய இருதயத்தை வந்து போஷிக்க வேண்டும், இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாட்டினாலே போஷிக்க வேண்டும். அது நம்மளை மாற்றுகிறது. யூ கேன் ட்ரூலி ஃபுல்ஃபில் த பர்பஸ் ஆஃப் வாட் காட் வாண்ட் யூ டு லீவ் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். ஆண்டவர் உங்களுக்கு என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அது நமக்கு உதவி செய்யும். ஆனால் சேட்டன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் பாபிலோனிய ஃபுட் வைத்திருக்கிறான். பாபிலோனிய ஃபுட் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் பாபிலோனியன் ஃபுட் இருக்கிறது. அதை குறித்து கொஞ்சம் சொல்லுகிறேன். நல்ல பாபிலோனியன் ஃபுட் வந்து ஃபேக் நியூஸ், பொய்யான செய்தி. அந்த பொய்யான செய்தியை லை, அது பொய், அது மாயை, வேனிட்டி, பொய்யான மாயை. நாலாம் பரிமாணம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஃபோர்த் டைமென்ஷன் இன்டர்நெட் இப்பொழுது கிடைக்கிறது. செல்ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கிறது, நேர்கிட்ட லேப்டாப் இருக்கிறது. அதனால் என்ன செய்யணும், இன்டர்நெட் மூலமாக நம்ம இந்த கருவிகளை கொண்டு வந்து நம்ம அங்கே ஃபேக் நியூஸை கேட்குறோம். அதனால் அங்கே வந்து இட் இஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இப்பொழுது தகவல் தொடர்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் கடந்த நாளில் அது வந்து என்ன சொன்னேன்னா, எலக்ட்ரானிக் சர்பன்ட் என்று சொன்னேன். எவாளை ஒரு எவாளை அது சர்ப்பம் மறந்து வஞ்சித்தது. இன்றைக்கி எலக்ட்ரானிக் சர்பன்ட் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக அது வந்து எத்தனையோ பேரை ஒரு செகண்டில் வஞ்சிக்கிறது. அங்கே ஃபுல்லாக ஃபேக் நியூஸ் அங்கே வருது. யூடியூப்பில் ஃபேக் நியூஸ், அங்கே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இப்படியாக என்ன சென்றால் அது வழியாக அது என்ன சென்றால் அவன் வந்து அனுப்புனான்னா அது உலகத்தில் கேட்டு இத்தனையோ பேர் பார்க்குறாங்க. இத்தனை கே, 50K ஏதோ என்ன 50,000 5,000 பேர் பார்க்குறாங்க. 1K அப்படின்னா 100, இல்லை 1K 1,000, 50K 50,000 பேர் பார்க்குறாங்க. ஒரு அதை பரப்பி ஒரு அரை மணி நேரத்தில் 50,000 பேர் பார்த்துருவோம். அவ்வளோ வேகமாக போகுது. இதுதான் பாபிலோனியன் ஃபுட். பாபிலோனியன் ஃபுட் நிறைய இருக்குது. அது பாவிகளுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுலேயே மூழ்கிடுவாங்க. இப்பொழுது தானியல் பொருத்தனை பண்ண மாதிரி இந்த பாபிலோனியன் ஃபுட் எனக்கு வேண்டாம். நான் இன்னையிலிருந்து ஒன்று கூட நான் தேவையில்லாத பார்க்க மாட்டேன். நான் வீடியோ கேம்ஸ் பார்க்க மாட்டேன். சகோதரமார்கள் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அதை வந்து இன்றைக்கி ஒதுக்கணும். இன்றைக்கி ராத்திரியிலிருந்து நான் வீடியோ கேம்ஸ் பார்க்க மாட்டேன். அதிலேயே நான் மூழ்கிற மாட்டேன். அது பாபிலோனியன் ஃபுட். தானியல் வந்து எப்படி பொருத்தனை அவன் தீர்மானம் பண்ணணும், இந்த பாபிலோனிய ஆகாரம் எனக்கு வேண்டாம், தேவையில்லாத எதுவுமே பார்க்கக்கூடாது. மெசேஜ் ஆஃப் த ஹவர் நிறையா இருக்குது, ரெவலேஷன் நிறையா இருக்குது. அல்ல, சாட்டன் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு வந்து இந்த மெசேஜ் மூலமாக உலகம் அனைத்தையும் வஞ்சித்து விட்டான். இந்த டெக்னாலஜி, இந்த சயின்ஸு, இந்த இன்டர்நெட் மூலமாக உலகம் முழுசையும் அவன் தனக்கு ஆராய்ச்சி செய்யும்படியாக வைத்திருக்கிறான். அவன் உலகத்தின் மக்களுக்கு இப்போ காடாக மாறிவிட்டான். ஜனங்கள் வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட். எல்லாரும் அவங்க ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருந்தாலும் அவங்களுக்கு அதில் விடுதலை கிடைக்கல. ஒருவேளை கல்வாரி சர்ச்சைக்கு வந்தாலும் அவங்க அதுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அதனால் இந்த மெசேஜ் கொடுக்குறேன். தானியல் எப்படி தீர்மானம் பண்ணானோ அது மூலம் இன்றைக்கி வந்து நான் தேவையில்லாத எதுவுமே பார்க்க மாட்டேன், அதிக நேரத்தை நான் வந்து யூடியூப்பில் செலவு பண்ண மாட்டேன். மெசேஜ் இருக்குது யூடியூப்பில், வந்து என்னென்னா நியூஸ் இருக்குது. நியூஸையும் ரொம்ப பார்க்கக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்தா பிசாஸ் அப்படியே கொண்டு போவோம். இன்னும் அது நிறையா குறுக்க வரும். அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, இப்படி நேரம் கெட்டு போகும். பைபிள் படிப்பது கிடையாது. இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் பார்க்கவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, செபிக்க மாட்டாங்க. ஷேராக சொல்கிறேன், அந்த வாலிப பையங்க பைபிள் படிக்க மாட்டான், செபிக்க மாட்டான். வேறு இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா சர்ச்சைக்கே வரமாட்டான். எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுதான் பாபிலோனியன் ஃபுட். பாபிலோனியன் ஃபுட் இப்போ நிறையா இருக்குது. அது மெசேஜில் இருந்தாலும் அது வஞ்சிக்கும். ஆனால் நீங்கள் என் டைம் டேனியலாக இருக்க வேண்டும். கடைசி கால டேனியல் வந்து மேல்சார் கொடுக்குற ஆகாரம். அதனால் நிஜம் ஏழாம் தூதன் அந்த மேல்சார், அவர் கொடுக்குற ஆகாரத்தை தான் நான் பாதம் பண்ணுவேன். இந்த ராஜாவின் போஜனம், பாபிலோனிய ராஜாவின் போஜனம், பிசாசுடைய அந்த போஜனை எனக்கு வேண்டாம். நான் நேரத்தில் செலவிடவே மாட்டேன். எனக்கு நேரம் கிடைச்சா கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் அந்த யூடியூப் பார்க்குறோம், எவ்வளோ நேரம் வீடியோ கேம்ஸ் பார்க்குறோம், இது ஆண்டவருக்கு பிரியமா? அதான் கத்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள். எப்பொழுதும் கத்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்கள், தவிர அறிக்கை பண்ணுங்கள். நான் ரேப்சரில் போகணும், இது பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் ரேப்சரில் போக முடியுமா? அது என்னுடைய சிந்தையை எவ்வளோ கெடுக்குது. ஐ வந்து ஒரு கேட்ஸாக இருக்குது, அந்த ஐங்க கேட்ஸ் வழியாக உங்களுடைய இதயத்தில் அது வந்துடுது. அப்போ உங்கள் இதயத்தை நீங்கள் பாதுகாக்கலை. உங்கள் இரு எல்லா காவலோட இதயத்தை காது பதிஞ்ச பிறகு நம்ம புத்தியும் மாறிடும், புத்தி மோசமான புத்தியாக மாறிடும். அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதனால் இப்போ நம்ம இதயத்தை பாதுகாக்கணுன்னா ஐங்க கேட்ஸ் மூலமாக தான் சாத்தான் போகிறான். இயர் என்ற கேட்ஸ் மூலமாக காது வழியாக அவன் போகிறான். தேவையானது காதில் போட்டுக்கிடுது. காதில் போட்டால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, கேட்காதுல்ல, இல்லை ஏமாத்து வேலைகள். இதனால் விதமாக செய்யும் பொழுது அது கத்தருக்கு பிரியமா? நம்ம ரேப்சரில் போக முடியுமா? நம்ம வந்து இதை ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படுத்தாமல் இருந்தால் தான் நாங்கள் ராஜாவுக்கு முன்பாக ஒரு நாளில் நிற்க போகிறோம். இயேசு ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பெர்ஃபெக்ட் நாலேஜ், டிவைன் லவ், இதோ பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இவனுக்கு இருக்குது. நிச்சயமாக இந்த மெசேஜை நம்ம பார்த்தா மேல் சார் கொடுக்குற ஏழாம் தூதனுடைய ஆகாரம் வந்து நம்ம 10 times பெட்டராக மாற்றும். ஹல்லேலூயா. அதனால் அதெல்லாத்தையுமே நம்ம இதெல்லாம் ஃபேக் நியூஸ். சாத்தான் வந்து ஃபேக் நியூஸை கொண்டு வரான். சாத்தான் வந்து மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பதற்காக அவன் வந்து இன்றைக்கு அவன் காடாக ஆராதிக்கப்படுகிறான். இதோ அவன் இதயத்திலே இடம் பிடித்து கொண்டான். உலகத்தின் மக்கள் இன்றைக்கு சாத்தானை மறைமுகமாக ஆராதனை செய்கிறார்கள். அதனால் பர்பஸ் நம்முடைய இதயத்திலே பர்பஸ் பண்ண வேண்டும், தீர்மானம் செய்ய வேண்டும். த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஓவர் ஹியூமன் ரேஸ் and having human beings worship him. இப்பொழுது இது மூலமாக worship, வீடியோ கேம்ஸ் பார்க்குறவன் சாத்தானை worship பண்ணுறான். ஏன்னா அவனுடைய சிந்தையெல்லாம் ஆட்கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உடனே செல்ஃபோன். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் தான். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கலாம். அப்படி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்படின்னா அந்த பைபிளில் என்ன சொல்லி, நீ இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். அங்கே 2 Corinthians 3:18 வாசிக்கலாம். 2 Corinthians 3:18,
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின்.
நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதனால நம்ம பார்க்க வேண்டியது செல்போன் அல்ல, இந்த பைபிள். காலையில் எழும்பின உடனே செல்போன்ல முகத்தில் முழிக்காதுங்க. காலையில் எழும்புனே பைபிளில் உங்கள் முகத்தை முழிங்க. இன்றைக்கி 8th தேதி 24 நீதிமொழிகளில் 24 அதிகாரத்தை படிங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு பிறகு பைபிளை நிறைய நேரம் படிங்க. முதல்ல பைபிளை ஒரு அதிகாரம் படிச்சிடும். அது என்னென்னா அந்த டேட்டுக்குள்ளதை நீதிமொழிகளை படிச்சிடும். அதனால் காலையில் எழுப்பினோடனே செல்ஃபோன் முகத்தில் முடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம லைஃப் வந்து சாபமாக இருக்கும். நம்ம இந்த வேதத்தில் நம்முடைய முகத்தை முடித்தோம்னா இந்த கண்ணாடியில் நம்ம பார்த்தோம் என்றால் அது திறந்த முகமாக, நம்ம எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தான் வேடிமேஜாக மாறும். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். எத்தனையோ பைபிள் நான் அண்டர்லைன் பண்ணி படித்தாச்சு. இந்த பைபிள் நான் எவ்வளோ அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் நான் போதுமான அளவு படிக்கலையேன்னு தான் நான் வேதனைப்படுகிறேன். எனக்கு எவ்வளோ பிளான் இருக்குது, எவ்வளோ வாஞ்சி இருக்குது. கர்த்தருடைய வேதத்தின் மேலே அவ்வளோ வாஞ்சி இருக்குது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும்னு வாஞ்சி இருக்குது. எல்லாம் இருக்குது, சரீரம் சில நேரத்தில் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால் அருமையான அந்த வாஞ்சி நமக்கு இருக்கும் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பணம் தன்னால் வரும். ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் வார்த்தையை நோக்கி போனீங்கன்னா அது உங்கள் பின்னால் வரும். நீங்கள் அதை தேடி போனால் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு அவர் வாய்க்க பண்ணுவார். நமக்கு அது பின்னால் வரும். அதெல்லாம் சேர்லி மெர்சி அண்ட் பிளஸ்ஸிங் ஷால் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆர் லவ் யூ. உங்கள் வாழ்க்கை முழுசும் அது வரும். ஹல்லேலூயா. அதனால் டேனியல் எப்படி பர்பஸ் பண்ணானோ அதே போல் நம்ம இன்றைக்கி பாபிலோனில் வாழுகிறோம். அவ்விதமாக பர்பஸ் பண்ண தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியல் உயர்ந்த சாலத்துக்கு வந்தான். தானியலுக்கு ஆண்டவர் ஆயுஷ்னால நிறைய கொடுத்தார். அவன் முதிர் வயதுலேயும் அவன் வந்து ஞானியாக இருந்தான். அதே போல் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இதை கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் அப்படி இந்த மாதிரி பர்பஸ் பண்ண வேண்டும். என் இதயத்திலே நான் இன்னையிலேருந்து அப்படி தீர்மானம் பண்ண வேண்டும். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நமக்கு தேவைதான். செல்ஃபோன் நமக்கு அவசியம். எங்கே போனாலும் செல்ஃபோனை கொண்டு போகணும். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதில் தேவையில்லாத காரியங்களை பார்ப்பது, வீணாக நேரத்தை கடத்துவது, பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் அதையே செய்து கொண்டிருந்தேன். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. தானியல் பண்ண மாதிரி தீர்மானம், ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருப்பேன், என்னை கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி எப்பொழுதும் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன் நிறுத்தி நோக்க, நாள் முழு அவர் பின்னடக்க நேர் வழி பாதை காட்டிடுவார், பின்னடக்க நேர் வழி பாதையை காட்டிடுவார், தேடுங்கள் கண்டடைவி தேவ தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலம், தேடிடுவோம் அதிகாலம், தேடுங்கள் கண்டடைவி. எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, நேரம் மட்டுமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்கதாக கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தானியேல் எப்படி அவனுடைய ஜீவியம் எவ்வளோ அருமையாக இருந்தது. அதற்கு முதலாவது காரியம், அவன் தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணினான், நான் பாபிலோனில் இருக்கிறேன், இந்த பாபிலோனிய ராஜாங்கத்தில் இருக்கிறேன், நான் அந்த போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று பொருத்தனை பண்ணும் பொழுது, அவ்விதமாக தீர்மானம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது, அவனுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது, அவனுக்கு ஆயுசு நாளை நிறைய கொடுத்தி. நாலு ராஜாக்கள் வந்தார்கள் போனார்கள், ஆனால் அவன் நிரந்தரமாக இருக்கிறான். நாலு ராஜாக்கள் காலத்திலேயும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம் அவனுடைய வேதம் தான். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் உடைய வேதத்தை நேசித்தனால உலகத்தையே ஆளுகை செய்தார்கள். இந்த பைபிள் தான் அவர்களுக்கு அந்த செய்தது. அந்த விக்டோரியா மகாராணி எப்படி நீங்கள் உலகத்தையே ஆளுகை செய்யணும், இந்த பைபிளை காமிக்கிறேன், இந்த பைபிள் தான் என்னை அப்படி உயர்த்தினது. அதே போல் எங்களுக்கு அருமையான பைபிள் கொடுத்துருக்கிறீர், இதோ ஸ்போக்கன் வேர்டு ஏழாம் தூதனுடைய செய்தியை கொடுத்துருக்கிறீர், நாங்கள் எங்கள் இருதயத்தை பாதுகாக்க வேண்டும், தேவையில்லாத காரியங்கள் இதயத்துக்குள்ளே வராதபடி, அது கண்ணு மூலமாக காது மூலமாக இதயத்துக்குள்ளே போகாதபடி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டும். அவிதமான காட்சிகள், அவிதமான ஆண்டவரே அந்த வாய்ஸஸ், அது எங்களுடைய இதயத்திலே போய் பதியக்கூடாது. சாத்தான் இன்றைக்கி அதிகமாக வைத்திருக்கிறான், சாத்தான் இன்றைக்கி ஆராதிக்கப்படுகிறான். விதமாக அவன் ஆண்டவரே அநேக காரியங்களை அவன் வச்சுருக்கான், அதிக போஜனங்களை வைத்திருக்கான், பாபிலோனியன் ஃபுட் இருக்கிறது, நாங்கள் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண வேண்டும். இயேசுவே அங்கே எங்களுக்கு அந்த இதயத்தை பாதுகாக்க கிருபத்தார், நாங்கள் ராப்சரில் உமக்கு முன்பாக நிற்க வேண்டும், நாங்கள் வந்து பெர்ஃபெக்ட் லவ் உடையவர்களாக, நாங்கள் ஆண்டவரே அந்த டிவைன் லவ் உடையவர்களாக, எங்களுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்க வேண்டும், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாக்க எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் தீர்மானம் பண்ணி இந்த மெசேஜ் அத ஹவருக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம். மெசேஜ் அத ஹவர் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக, எங்கள் அனைவருக்கும் நீர் அவ்விதமான கிருபை தருவீராக. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், இந்த வார்த்தையை எங்களை சேஞ்சு பண்ணட்டும், எங்களை மறுரூபப்படுத்தட்டும், நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைய கிருபத்தார் ஆசீர்வதிப்பீராக, இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக, உம்முடைய பிள்ளையுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக, இந்த மெசேஜ் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற செய்தி, இது பரிபூர்ணமான செய்தி. இது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். சாத்தான் எங்களுக்கு முன்பாக தோல்வி அடைவனாக, அவனுடைய முயற்சிகள் தோல்வி அடைவதாக, கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தன் கரத்தை நின்று அவரை எந்து கத்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.